அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூலை திங்கள் 23 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் வன்னி சென்ற பிரிட்டிஷ் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் சந்தித்தது பற்றிய செய்தி, மலேசியாவில் ரமதான் நோன்பு காலத்தின்போது தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூட கேன்டீனில் உணவு உண்ண அனுமதி மறுக்கப்பட்டதாக வந்த செய்திகள் பற்றி மலேசிய கல்வி அமைச்சர் தெரிவிக்கும் கருத்து,
கல்வி அமைச்சின் பொறுப்பாளரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த பள்ளிக்கூடம் உடனடியாக அந்த தற்காலிக கேன்டீன் மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டார்கள். நாளையே நான் மீண்டும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்று அடுத்த நடவடிக்கை என்ன வேண்டும் எடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்போம்.
பின்னர் இலங்கையின் இனப்பிரச்சினை பெரிய அளவு ஆயுத போராட்டமாக வித்திட்ட ஜூலை கலவரங்கள் தொடங்கி 30 நிறைவடைவதை குறித்து ஒலிபரப்பாக உள்ள பெட்டகங்களில் முதல் பெட்டகம்,
ஊரடங்கு சட்டத்தை நேரத்துக்கு போடாமல் தமிழர்கள் அழியட்டும் என்ற ரீதியில அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்ததும் ஒரு விதமான பாதுகாப்பையும் தமிழ் மக்களுக்கு கொழும்பில கொடுக்கவில்லை. ஆகவே இதிலே அரசினுடைய பங்கு மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன்.
ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்று செய்தியரங்கம் நீண்டு அமைவதால் இன்று ஒலிபரப்பாக வேண்டிய அனைவருக்கும் அறிவியல் ஒலிபரப்பாகவில்லை.
செய்தி அறிக்கை வாசிப்பது சங்கீதா ராஜன் மற்றும் எல்ஆர் ஜெகதீசன்.
இளவரசர் வில்லியமின் மனைவியான கேம்பிரிட்ஜ் சீமாட்டிக்கு குழந்தை பிறந்துள்ளதையொட்டி வெஸ்ட்மின்ஸ்டர் தேவாலயத்தின் மணிகள் இசைக்கப்பட்டன. மரியாதையை வெளிப்படுத்தும் வகையில் ராணுவ பீரங்கிகள் முழக்கம் செய்தன. குழந்தை பிறந்த மருத்துவமனையின் ஊழியர்கள் தம்மை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டதாக அவர்களுக்கு வில்லியமும் கேட்டும் நன்றி தெரிவித்துள்ளனர். புதிதாக பிறந்துள்ள இளவரசனோடு பெற்றோர்கள் இன்று இரவு அல்லது நாளை காலை வீடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிதாக பிறந்துள்ள குழந்தை கேம்பிரிட்ஜின் இளவரசன் என்று அழைக்கப்படுவார். ஆனால் அவருக்கு இன்னமும் பெயர் வைக்கப்படவில்லை. பல்வேறு நாட்டு தலைவர்கள் வாழ்த்து செய்திகளை அனுப்பியுள்ளனர்.
ஞாயிறன்று இரவு ஈராக்கிய சிறைகளை தாக்கிய துப்பாக்கிதாரிகளுக்கு அந்த சிறையின் பாதுகாவலர்கள் சிலரும் உதவியதாக ஈராக்கிய அரசு தெரிவித்திருக்கிறது. பாக்தாத் நகரின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இருக்கும் தாஜி மற்றும் அபு கிராஹிப் சிறைகளுக்குள்ளே கலவரம் நடந்தபொழுது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மோட்டார்களை ஏவி தாக்கியதாக ஈராக்கிய அரசின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பு கூறுகிறது. தாக்குதல் நடத்தியவர்கள் சிலரை பாதுகாப்பு படையினர் கொன்றுவிட்டதாகவும், அபு கிராஹிப் சிறையிலிருந்து தப்பியவர்களை பிடிப்பதில் அவர்கள் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் உள்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. இந்த தாக்குதல்களை தாம் தான் மேற்கொண்டதாக அல் குவைதாவுடன் தொடர்புடைய ஈராக்கிய தீவிரவாத குழு ஒன்று உரிமை கோரியிருக்கிறது. இதுகுறித்து விரிவான புலனாய்வுக்கு ஈராக்கிய பிரதமர் உத்தரவிட்டிருக்கிறார்.
பதவியிலிருந்து நீக்கப்பட்ட எகிப்தின் முன்னாள் அதிபர் முகமது மோர்சியின் ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதல்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 10 கொல்லப்பட்டதாக எகிப்திய அரசு கூறியுள்ளது. செவ்வாய்க்கிழமை காலை கைரோ பல்கலைக்கழகத்துக்கு அருகே கூடியிருந்த மோர்சி ஆதரவாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாலேயே பலர் கொல்லப்பட்டனர். கட்டிடங்களின் கூரைகளில் இருந்து துப்பாக்கிதாரிகள் குறிப்பார்த்து சுட்டதாலேயே இவர்கள் கொல்லப்பட்டதாகவும், இந்த துப்பாக்கிதாரிகளுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்ததாகவும் மோர்சியின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.
ஆப்பிரிக்காவின் விவசாயிகளில் மேலதிகமானவர்கள் தாங்கள் பயிரிடும் நிலத்தின் மீதான தமது உரிமையை நிலைநாட்ட முடிந்தால் அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நீடிக்கத்தக்கதாக மாற்ற முடியும் என்று உலக வங்கியின் புதிய அறிக்கை ஒன்று கூறுகிறது. உலகத்தின் விவசாயம் செய்யத்தக்க, அதே சமயம் விவசாயம் செய்யப்படாமல் இருக்கும் விவசாய நிலத்தில் சரிபாதி ஆப்பிரிக்காவில் இருப்பதாக உலக வங்கியின் இந்த புதிய அறிக்கை கூறுகிறது. ஆனால் இந்த நிலத்தின் பெரும் பகுதி பயன்படாமல் இருப்பதாகவும், காரணம் ஆப்பிரிக்காவில் இருக்கும் நில உரிமை தொடர்பான தெளிவற்ற நிலைமையே என்றும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. நிலம் யாருக்கு சொந்தம் என்பதை முறைப்படுத்தினால் நிலப்பறிப்பும் தடுக்கப்படும் என்றும் அது யோசனை கூறுகிறது. விவசாய நிலங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் தலைமுறை தலைமுறையாக பாகம் பிரிக்கப்படும் பழக்கம் காரணமாக எந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதில் தெளிவற்ற குழப்பகரமான நிலவை உருவாக அமைவதாக பிபிசியின் சர்வதேச செய்தியாளர் கூறுகிறார்.
பர்மாவின் ஜனாதிபதி தேன் சீன் இந்த வருடத்தின் இறுதிக்குள் அந்நாட்டின் அனைத்து அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்குவதாக கொடுத்த வாக்குறுதியின்படி பர்மிய அரசு கிட்டத்தட்ட 70 அரசியல் கைதிகளை சிறையிலிருந்து விடுதலை செய்கிறது. கடந்த சில தசாப்தங்களாக பர்மிய அரசாங்கத்தோடு மோதல்களில் ஈடுபட்டு வந்து பின்னர் சமீபத்தில் அரசுடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட கட்சியின் சிறுபான்மை குழுவினரின் சிலரும் விடுதலை அடைகின்றனர்.
சீனாவில் தேசிய அளவிலும் பிராந்திய அளவிலும் புதிய அரசு அலுவலகங்கள் கட்டுவதை சீன அரசு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தடை செய்திருக்கிறது. இதன் மூலம் அரசு அலுவலர்கள் தமக்காக ஆடம்பர அலுவலகங்களை கட்டிக் கொள்வதை சீன அரசு தடுக்க பார்ப்பதாக கூறப்படுகிறது. இந்த தடையை அதிகாரிகள் புத்திசாலித்தனமாக மீறக்கூடும் என்பதை எதிர்பார்த்து ஏற்கனவே இருக்கும் அரசு அலுவலகங்களை ஆடம்பரமாக மாற்றுவதற்கும் சீன அரசாங்கத்தின் தடை நீடிக்கப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கை வந்துள்ள பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இன்று வன்னிக்கு விஜயம் செய்து அங்கு பலதரப்பட்டவர்களையும் சந்தித்தது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை வந்துள்ள பிரித்தானிய நாடாளுமன்ற குழுவினர் இன்று கிளிநொச்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. பின்னர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் பேச்சுக்கள் நடத்திய அவர்கள் முல்லைத்தீவுக்கு சென்று அந்த மாவட்டத்தின் அரசு அதிபரிடம் அங்குள்ள நிலைமைகள் குறித்து கேட்டறிந்திருக்கின்றார்கள். பிரித்தானிய நாடாளுமன்ற குழுவினருடனான சந்திப்பின் போது கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதராஜா, எஸ் ஸ்ரீதரன், சரவணபவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கொழும்பில் உள்ள பிரித்தானிய தூதரக அதிகாரிகளும் இருந்தனர். வடக்கு கிழக்கு மாகாணத்தின் மீள்குடியேற்ற செயற்பாடுகள், ராணுவ தேவைக்காக பொதுமக்களின் காணிகள் அபகரிக்கப்படுவது, திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் என்பன தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் வடமாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் பேசப்பட்டிருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை தொடர்பு கொண்டு இதை பற்றி விவரம் கேட்டேன்.
நடைபெற இருக்கின்ற வடக்கு மாகாண சபை தேர்தல் என்பது நாங்கள் விரும்பி அந்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையை கொண்டிருக்கவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் மக்கள் ஒரு நிலையான, நீதியான, கௌரவமான ஒரு தீர்வை பெற வேண்டுமானால் நாங்கள் ஒரு அணியாக இருக்கின்றோம். ஒரு கட்சியின் பின்னால் மக்கள் அணியாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு கருத்து கணிப்பாகவே நாங்கள் இந்த தேர்தலிலே பங்கு கொள்கின்றோம். இந்த தேர்தலில் நாங்கள் பங்கு கொள்வதன் மூலம் இதனை ஒரு இடைக்கால தீர்வாகவோ அல்லது இதுதான் தமிழ் மக்களுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவோ நாங்கள் கொள்ளவில்லை என்பதையும், அதே நேரம் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட முள்ளிவாய்க்கால் வரையான இனப்படுகொலை தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்பதை திடமாக நாங்கள் வெளிப்படுத்தியதுடன், அந்த சர்வதேச விசாரணைகள் இந்த வடக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதனால் மூழ்கடிக்கப்பட்டு போகக்கூடாது என்பதையும் அவர்களுக்கு தெளிவாக நாங்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றோம்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். வடமாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தனிநாடு ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று அரச தரப்பில் பேசப்படுகின்றதே, இது பற்றி இந்த சந்திப்பில் குறிப்பிடப்பட்டதா என்று ஸ்ரீதரன் அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
தமிழர்கள் வடக்கு மாகாண சபை தேர்தலில் ஈடுபடுவதன் மூலம் அவர்கள் வடக்கு கிழக்கு இணைந்த மண்ணிலே தங்களுக்கான ஒரு தனிநாட்டை உருவாக்கி கொள்வார்கள். ஆகவே இந்த வடக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்ற கருத்துப்படவும், அதே நேரம் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தீர்வு சுய நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் வழங்கப்படக்கூடாது என்பதையும் சிங்கள அரசியல்வாதிகள் கொண்டிருப்பதாக பிரித்தானிய குழுவினால் எங்களுக்கு தெரிவிக்க. ஆனால் நாங்கள் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் எங்களை நாங்களே ஆளுகின்ற பொலிஸ் அதிகாரம், காணி அதிகாரம் கொண்ட தமிழ் மக்களுடைய சுய நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் வழங்கப்பட வேண்டும் என்கிற விடயத்தை அவர்களுக்கு மிக தெளிவாக நாங்கள் உணர்த்தியிருக்கிறோம். கொள்கை அளவிலே அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களுக்கான விஜயங்களை முடித்துக் கொண்டு பிரித்தானிய நாடாளுமன்ற குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு பலதரப்பட்டவர்களையும் சந்தித்து பேச்சுக்கள் நடத்த இருக்கின்றார்கள்.
ஓவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் மலையக பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர்கள் அளவுக்கு உள்ள தரிசு நிலங்களை வெளியாட்களுக்கு பிரித்து கொடுக்கப் போவதாக அரசு கூறி வரும் நிலையில் அந்த நிலங்கள் அங்குள்ள மக்களுக்கே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி கோரியிருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
ஆரம்ப கால விசாரணையை செய்யும் போது என்ன நடந்ததுன்னா, அந்த பள்ளிக்கூடத்தின் கேன்டீன், 3வது மாசத்துல இந்த பள்ளிக்கூடத்தின் கேன்டீன் சாப்பாட்டு அறை இருந்து 3வது மாசத்துல சரி பார்த்துட்டு இருக்காங்க. ரெனோவேஷன் வேலை நடந்துட்டு, அதுக்காக தற்காலிகமாக இந்த கேன்டீனை வந்து இன்னொரு அறையில் வைக்கும்படி அவங்க பள்ளிக்கூடம் முடிவு எடுத்திருக்காங்க. இந்த தற்காலிக
இலங்கையின் மலையக பகுதிகளில் தரிசாக உள்ள நிலங்களை வெளியாருக்கு பிரித்து கொடுக்காமல் அங்குள்ள தோட்டப்புறங்களில் வேலை செய்யும் மக்களுக்கே பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சி கோரியுள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுதே அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார். அரசு இதற்கான ஆரம்பகட்ட பணிகளில் இறங்கியுள்ளது என்றும் அவர் கூறுகின்றார்.
போன கிழமையில் நுவரெலியா மாவட்டத்தின் காணி மீள் திருத்த சபையின் உத்தியோகத்தர்கள் தோட்டம் தோட்டமாக சென்று 1442 ஹெக்டேர் காணி தரிசு நிலமாக இருப்பதாக கணக்கிட்டிருக்கின்றார்கள். கடந்த 2 வருடமாக இந்த அரசாங்கம் தரிசு காணிகளை பிரித்து கொடுக்க போவதாக கூறுகின்றார்கள். நாம் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த காணிகளை தோட்ட தொழிலாளர்களுக்கே வழங்க வேண்டும். 5 வருடங்கள் தோட்டத்திலே வேலை செய்வதற்கு இதை பிரித்து கொடுக்க வேண்டும்.
காணிகள் பிரித்து கொடுக்கப்படும் பொழுது இனபேதம் இல்லாமல் தோட்டப்புறங்களில் பணியாற்றும் அனைவரும் பயன்பெறும் வகையில் அது நடைபெற வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சி கோரியுள்ளது.
இப்படி காணிகள் வழங்கும் போது இனபேதங்கள் பார்க்க தேவையில்லை. தோட்ட தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த காணி கிடைக்க வழி செய்ய வேண்டும்.
இதனிடையே மலையக மக்களின் நலன்களை முன்னெடுப்பதற்காக மேலும் ஒரு கூட்டணி இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. மலையக தேசிய முன்னணி எனும் அந்த கூட்டணியில் மலையக மக்கள் முன்னணி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, ஜனநாயக மக்கள் காங்கிரஸ், தொழிலாளர் விடுதலை முன்னணி ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. சிறுபான்மை மக்களுக்கான அரசியல் தீர்வு காணப்படும் வரையில் அபிவிருத்தி பணிகள் எந்த வகையிலும் பலனளிக்காது என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் உறுப்பினர் டாக்டர் மோகன் அந்த கூட்டத்தில் தெரிவித்தார். மலையக மக்களை பல காலமாக பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறும் முன்னணி கட்சிகள் அம்மக்களின் நலன்களுக்கு போதிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இந்த செய்தி குறிப்பின் தொடக்கத்தில் ஒரு தவறான ஒலிக்கேற்று ஒலிபரப்பானதற்கு வருந்துகிறோம். இலங்கை அரசு 13வது அரசியல் சட்ட திருத்தத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை குறைக்க மற்றும் ஒரு அரசியல் சட்ட திருத்த முயற்சி ஒன்றை எடுத்துள்ள நேரத்தில் இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக கிழக்கு மாகாண சபையில் புதிய பிரேரணை ஒன்றை நிறைவேற்ற சில கட்சிகள் எடுத்த முயற்சிகளுக்கு பதிலாக இந்த தீர்மானத்தை பற்றி விவாதிக்க மாகாண சபையின் சிறப்பு அமர்வு ஒன்றை கூட்ட கட்சிகள் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
13வது அரசியல் ஜாப்பு திருத்தத்துக்கு ஆதரவு தெரிவித்து இன்று கிழக்கு மாகாண சபையில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பிரச்சினைகள் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி சிறப்பு அமர்வில் விவாதிப்பதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் எஸ் தண்டாயுதபாணி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது
எதிர்பார்க்கப்பட்டது போன்று இந்த விவாதம் முன்வைக்கப்படவில்லை. அதாவது முஸ்லிம் காங்கிரசினுடைய மாகாண சபை குழுவினுடைய தலைவர் திரு ஜமீல் அவர்களால் 13வது திருத்த சட்டத்திற்கு அரசு கொண்டு வருகின்ற தொடர்பான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கும் ஒரு பிரேரணை ஒன்றை அவர் முன்னறிவிப்பு செய்திருந்தார். அதே வேளையில் எங்களுடைய தரப்பிலிருந்து இரா துரைரத்தினம் அவர்களாலும் ஒரு தனிநபர் பிரேரணையாக இதையொத்த ஒரு பிரேரணையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆயினும் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்பதாக ஆளும் தரப்பினர் தனியாக கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அரசாங்கம் இந்த 13வது வேலைகளிலோ அதனுடைய தொடர்பான விடயங்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த பிரேரணைய சபைக்கு முன் கொண்டு வருவதில் அவ்வளவு தூரம் பொருத்தமில்லை. ஆகவே இன்றைய இந்த கூட்டத்தில் இந்த சபை முன்பு இது வைக்க வேண்டிய தேவை இல்லை என்று முஸ்லிம் காங்கிரஸ் உட்பட்ட ஆனந்தரம் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நிபந்தனையும் வைத்திருக்கிறோம். அரசு இந்த நடவடிக்கைகளை மீளவும் தொடங்கினால் அவசரமான ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த விடயத்தை விவாதிப்பதற்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சபை தலைவர் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம்
என்றும் கூறினார் கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் எஸ் தண்டாயுதபாணி. இதேவேளை இது தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் குழு தலைவரும் மாகாண சபை உறுப்பினருமான MAM ஜெமில்
ஆளுநர்கள் கூட்டத்திலே தவிசாளர்களால் கூறப்பட்டது இது அவசர பிரேரணையாக கொண்டு வந்த விடயம். இது இதே போன்று எதிர்கட்சி உறுப்பினர்களும் 2 பிரேரணைகள். எனவே நாங்கள் இதற்காக பிரத்யோக நேரத்தினை எதிர்த்தெடுத்து இது சம்பந்தமான விவாதத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தவிசாளர்களாலும் ஏனைய ஆளுங்கட்சி உறுப்பினர்களாலும் தெரிவிக்கப்படும். அதற்கு நாங்க இது சம்பந்தமாக இந்த கருத்தினை தவிசாளர் மாகாண சபை கட்சித் தலைவரின் கூட்டத்திலும் கூறிய போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒட்டுமொத்தமான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். எதிர்பாராத விதமாக அரசாங்கம் இதை நாங்கள் அடுத்த கூட்டம் மாதத்துக்கு முதல் கொண்டு வராமல் இருந்தால் அவசரமாக கிழக்கு மாகாண சபை கூட்டி இது சம்பந்தமான டிபேட்டினை செய்வதற்கும் இன்று கட்சித் தலைவர் கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக கொண்டு வந்தாம் என்று யாரும் கூறவில்லை
என்று கூறிய அவரிடம், மாகாண சபைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பறிப்பதாக கூறும் திவினகும சட்டத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரித்தமை பற்றி சுட்டிக்காட்டிய போது,
நாங்கள் மாகாண சபையிலே சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்டாலும் இது சம்பந்தமான உண்மையான தெளிவான விடயங்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் தலைமையும் பாராளுமன்ற குழுவும் அரசாங்கத்தில் பேசி பல திருத்தங்களை செய்துவிட்டுதான் பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் வழங்கினார்கள்
என்று பதிலளித்தார் எம்ஏஎம் ஜெமில்.
செய்தியை வழங்கியவர் உதயகுமார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. மலேசியாவில் ரமதான் நோன்பு மாதமான இந்த மாதத்தில் தொடக்கப்பள்ளி ஒன்றில் பயிலும் குறிப்பாக முஸ்லீம் அல்லாத மாணவ மாணவிகள் பள்ளி மதிய உணவு நேரத்தில் உணவு உண்பதற்கு தேவைப்படும் கேன்டீன் மூடப்பட்ட நிலையில் மாணவர்கள் வீட்டிலிருந்து எடுத்து வரும் உணவை கழிப்பறையில் வைத்து உண்ண வைக்கப்பட்டார்கள் என்று சமூக ஊடகங்களில் வந்த செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து மலேசிய துணை கல்வி அமைச்சர் கமலநாதன் அவர்களிடம் கேட்டார் எல் ஆர் ஜெகதீசன்.
ஆரம்ப கால விசாரணையை செய்யும் போது என்ன நடந்ததுன்னா, அந்த பள்ளிக்கூடத்தின் கேன்டீன் மூன்றாவது மாசத்துல இந்த பள்ளிக்கூடத்தின் கேன்டீன் சாப்பாட்டு அறை வந்து மூன்றாவது மாசத்துல சரி பார்த்துட்டு இருக்காங்க. ரெனோவேஷன் வேலை நடந்துட்டு, அதுக்காக தற்காலிகமாக இந்த கேன்டீனை வந்து இன்னொரு அறையில் வைக்கும்படி அவங்க ஒரு அவங்க பள்ளிக்கூடம் முடிவு எடுத்திருக்காங்க. இந்த தற்காலிக கேன்டீன் அறை எங்க நடத்தி வச்சிருக்காங்கன்னா, அதாவது ஒரு சேஞ்சிங் ரூம், அது ஒரு சேஞ்சிங் ரூம்ல மாத்தி வச்சிருக்கார்கள். இது மூன்றாவது மாசத்திலிருந்து இந்த முடிவு எடுத்து மூன்றாவது மாதத்திலிருந்து இந்த சேஞ்சிங் ரூம் அவங்க தற்காலிக கேன்டீனா பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க.
இந்த தற்காலிக கேன்டீன் நீங்க சொல்றத ஒரு குளியலறையை ஒட்டின பகுதியில வைக்கிறது ஒரு பள்ளிக்கூடத்துல, அதுவும் வந்து ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பள்ளிக்கூடத்துல இப்படி வந்து ஒரு டாய்லெட்டுக்கும் குளியலறைக்கும் பக்கத்துல கொண்டு போய் இப்படி ஒரு தற்காலிக கேன்டீனா மாத்துறது வந்து சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இந்த தற்காலிக கேன்டீனரை நிச்சயமாக சேஞ்சிங் ரூமில் வைப்பது ஒரு நல்ல முடிவு இல்லை எனக்கு தெரிகின்றது. குறிப்பாக சுத்தத்தை பார்க்கும்போது நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்கும் இது சரியா இருக்காது. முஸ்லீம் மாணவர்களும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களும் இருந்தாலும் சரி, சேஞ்சிங் ரூமில் கேன்டீன் தற்காலிக கேன்டீன் வைப்பது ஒரு சிறந்த முடிவாக இருக்காது நான் கருதுகிறேன். அதன்படிதான் நான் உடனடியாக அந்த பள்ளிக்கூடத்தில் தெரிவித்து குறிப்பாக கல்வி அமைச்சின் பொறுப்பாளரிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த பள்ளிக்கூடம் உடனடியாக அந்த தற்காலிக கேன்டீன் மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள். நாளையே நான் மீண்டும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்று அடுத்த நடவடிக்கை என்ன வேண்டும் எடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்போம்.
நீங்கள் இப்படி வந்து பள்ளியின் சார்பாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினாலும், மார்ச் மாதம் முதல் மற்ற குழந்தைகளும் இதே இடத்தில் சாப்பிடுவதற்கான ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா?
இந்த ஆதாரங்கள் தான் நான் வந்து நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு சென்று வரும்போது நிச்சயமாக அவங்க ஒன்னும் அதிகமான விளக்கம் எனக்கு கொடுப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
ஏனென்றால் இப்பொழுது ரம்லான் மாதத்தை காரணம் காட்டி இந்த முஸ்லீம் அல்லாத குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சாப்பிட வைத்திருக்கிறார்கள் என்று முதல் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. இந்த கேன்டீன் புனரமைப்பு வேலை என்பது பிடிபட்ட பிறகு அவர்கள் சொல்லும் ஒரு சாக்கு போக்கு என்கிற விமர்சனமும் முகநூல் மற்ற இடங்களில் கோரப்படுகிறது.
இப்ப தற்போது வந்த தகவல் படி அது உண்மை கருத்தேன்னா, இந்த கேன்டீன் ரெனோவேஷன் மார்ச் மாதத்திலிருந்து சரி பார்த்து வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை மார்ச் மாதத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறது. அதாவது மலாய் மாணவர்களும் சரி, சீன மாணவர்களும் சரி, இந்திய மாணவர்களும் சரி, மூன்று மாணவர்களும் மூன்று இடத்து மாணவர்களும் இந்த தற்காலிக கேன்டீனை தான் பயன்படுத்தி வருகின்றார்கள். அதனால இருந்தாலும் பாருங்க, இது வந்து அந்த பள்ளிக்கூடம் எடுத்த முடிவு. இந்த பள்ளிக்கூடம் யாரிடம் நிச்சயமாக இந்த மேல்மட்டத்தில் அவங்க அனுமதி பெறாமல் தான் இந்த முடிவு எடுத்திருக்கார்கள். அதனால இப்போதைக்கே நமக்கு தெரிய வந்ததுனால உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கோம்.
இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை. மார்ச் மாதம் முதலே இந்த மாதிரி பிள்ளைகள் இந்த குளியலறை ஒட்டிய இடத்தில் சாப்பிட்டதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா, அல்லது இந்த பிரச்சனை வெடித்த பிறகு தங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த காரணத்தை அவர்கள் சொல்கிறார்களா?
இந்த ஆதாரம் தேவையினாலதான் நான் நாளைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்று நேரடியாக அவங்களிடம் கேட்க போறேன்.
உங்களுடைய அனுபவத்தில் மலேசியாவில் இருக்கும் மாற்று மதத்தவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அரசு அலுவலகங்கள் மற்ற இடங்களில்? ஏற்கனவே இந்து அமைப்பு ஒன்று இது தொடர்பாக பல பிரச்சனைகளை முன்வைத்தது, தேர்தலிலும் அது பிரச்சனையாக வந்தது. நீங்கள் மத அடிப்படையில் மாற்று மதத்தவர்கள், மாற்று மொழி பேசும் சிறுபான்மை இனத்தவர்கள் மலேசியாவில் நடத்தப்படும் விதம் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா?
நிச்சயமா திருப்தி அளிக்கின்றது. குறிப்பாக நாட்டின் பிரதமர் டாக்டர் மஜித் சுந்தரசா தலைமையில இந்தியர்களுக்கு பல நல்ல திட்டங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார். இந்த திட்டங்கள் அனைத்தும் செயல் திட்டத்துக்கு வருகின்றது. நிச்சயமாக மேம்பாட்டு காண்பதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றது, குறைகள் இருக்கின்றது. ஆனா இருப்பினும் குறைகள் வந்து எப்படி நம்ம ஒன்றாக சேர்ந்து இந்த குறைகள்லாம் எப்படி நிறைவாக வைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தில் இருக்கின்றோம். வளர்ப்புக்கு அதாவது இந்திய சமுதாயம் ஒன்றும் மேல் முன்னேறுவதற்கு பல நல்ல திட்டங்களும் இருக்கின்றது. அந்த திட்டங்கள் எல்லாமே நிச்சயமாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.
மலேசிய துணை கல்வி அமைச்சர் கமல்நாதன். இலங்கையில் ஆயுதம் தாங்கிய போராட்டம் பலமடைய வழிவகுத்ததாக கருதப்படும் ஜூலை 1983 வன்முறைகள் நிகழ்ந்து 30 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியும் முறியடிக்கப்பட்ட இந்த நிலையில் இந்த ஜூலை கலவரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கலவரங்களை எப்படி பார்க்கிறார்கள், இலங்கையில் சிறுபான்மை இனங்களின் எதிர்காலம் குறித்து அவர்கள் கருத்துக்கள் என்ன என்பது குறித்து ஆராயும் ஒரு பெட்டகத் தொடர் இன்றுடன் தொடங்குகிறது. முதலில் இலங்கையிலிருந்து இந்த தொடரை வழங்குகிறார் மாணிக்க வாசகம்.
முதலாவதாக பாதிக்கப்பட்டது என்னுடைய கடை தான் கொளுத்தி அந்த கடையை நாசப்படுத்திட்டாங்க. கொழும்புல நான் ஒரு கடை முதலாளியா இருந்தேன். எனக்கு கீழே 6-7 பேர் வேலை செஞ்சாங்க. சொந்த வாகனங்கள் தொழில்கள்லாம் நல்ல நிலைமையில இருந்தது. ஆனா அந்த 83 வன்சீல ஒருபாடு பாதிக்கப்பட்ட ஒருபாடு தொழில் எல்லாம் இழந்து எனக்கு கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே 15 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருந்தது.
இலங்கையின் வரலாற்றில் 1983 கருப்பு ஜூலை கலவரமானது இரத்தக்கரை படிந்த ஒரு அத்தியாயமாக பதிவாகி இருக்கின்றது. அந்த கலவரங்களில் 1000000 தமிழர்கள் சிக்கி திணறினார்கள். அவர்களில் விஸ்வநாதன் பரமேஸ்வரனும் ஒருவர். 30 வருடங்களுக்கு முன்னர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து இன்னும் அவரால் மீள முடியவில்லை.
இந்த இழப்புகள் ஒன்றுக்குமே இதுநாள் வரையில ஒரு நிவாரணமும் கிடைக்கல. இப்போ அவர் கடையில இருந்து சம்பளத்துக்கு இருந்து அந்த குடும்பத்தை நடத்துறேனே தவிர அந்த பழைய நிலைக்கு என்னால வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது
என்றார் பரமேஸ்வரன் அவர்கள். 3 தசாப்தங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியாகிய தின்னவேலி தபால்பட்டி சந்தியில் ராணுவத்தினர் பயணம் செய்த வாகன தொடரணி மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதல் ஒன்றில் 13 ராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் பல நகரங்களிலும் வன்செயல்கள் தலையெடுத்திருந்தன. தமிழர்களின் வர்த்தக நிலையங்கள், வீடுகள் என்பன இலக்கு வைத்து தாக்கப்பட்டன. பலர் கொல்லப்பட்டதாகவும் நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிவராசா சிவலிங்கம் பானந்துறையில் 15 வருடங்களாக சுருட்டுக்கடை நடத்தி வந்தார்.
என்றார்
சிவராசா அவர்கள். 83 ஜூலை கலவரத்தை அடுத்து யாழ்ப்பாணத்திற்கு கப்பலில் சென்றடைந்த அவர் திரும்பவும் பானந்துறைக்கு போகவே இல்லை. 1983 காலப்பகுதியில் குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் ஆகிய மூவருக்கும் எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முதலாவது வழக்காக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் தலைவர் மு சிவசிதம்பரம், கரிகாலன் ஆகியோருடன் அந்த காலத்து இளம் சட்டத்தரணியான கே.வி. தவரசா அவர்களும் ஆஜராகி இருந்தார்கள். இந்த வழக்கு அந்த காலத்தில் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அத்துடன் குட்டிமணி, தங்கத்துறை போன்றவர்களின் ஈழக் கோரிக்கை தொடர்பான கொள்கை பிடிப்பானது சிங்கள மக்கள் மத்தியில் தமிழர்கள் பால் ஒருவித பகை உணர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இதனால் இந்த வழக்கில் இவர்களுக்காக ஆஜராகி இருந்த சட்டத்தரணிகளுக்கு அச்சுறுத்தலும் இருந்து வந்தது. 4 மாதங்களில் மிகவும் விரைவாக இந்த வழக்கின் விசாரணைகள் நடத்தி முடிக்கப்பட்டன. விசாரணை முடிவில் மூவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். வழக்கு முடிந்த சில மாதங்களிலேயே ஜூலை கலவரம் மூண்டது. அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருந்தவர்களில் ஒருவராகிய சட்டத்தரணி கே.வி. தவராசா அவர்கள் எல்லோரையும் போலவே கருப்பு ஜூலை கலவரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார்.
இலங்கை சட்டத்தரணிகள் சங்க நூலகத்தின் செயலாளர் கணேசன் அவரோட சிரேஷ்ட சட்டத்தரணி இவரை வெட்டி கொன்று விட்டார்கள் என்ற அந்த செய்தி உங்களுக்கு கிடைத்தது
என்று தனது கருப்பு ஜூலை கலவர அனுபவத்தை சட்டத்தரணி கே வி தவரச அவர்கள் நினைவு கூர்ந்தார். பல்லாயிரக்கணக்கான மக்களை அவர்கள் வசித்து தொழில் செய்து வந்த இடங்களில் இருந்து இந்த ஜூலை கலவரம் விரட்டி அடித்திருந்தது. உண்மையில் இந்த கலவரத்தின் போது என்ன நடந்தது? சமூகவியல் ஆய்வாளர் கலாநிதி செம்மனச்செல்வி திருச்சந்திரன் அவர்கள் விளக்குகின்றார்.
இராணுவத்தினர் 13 பேரை கொண்டதினால் வந்த ஆத்திரமும் துவேஷமும் சிங்கள மக்களை உலுப்பிவிட்டது என்பது ஒரு பக்கத்து கதை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் அதிலும் பார்க்க முக்கியமான செய்தி என்னவென்றால், அரசு எப்படி இதற்கு ஊன்றுகோலாக இருந்தது, எப்படி இதை தீவிரப்படுத்தியது, எப்படி அந்த ஊரடங்கு சட்டத்தை நேரத்துக்கு போடாமல் தமிழர்கள் அழியட்டும் என்ற ரீதியில அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்ததும் ஒரு விதமான பாதுகாப்பையும் தமிழ் மக்களுக்கு கொழும்பில கொடுக்கவில்லை. ஆகவே இதிலே அரசினுடைய பங்கு மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன்.
ஏண்டா செல்வி திருச்சந்திரன் அவர்கள், யாழ்ப்பாணம் திண்ணவேலியில் கொல்லப்பட்ட 13 இராணுவத்தினருடைய உடல்களுக்கும் கொழும்பு கணத்தை பகுதியில் பெரும் பதட்டம் நிறைந்த சூழலில் இறுதிக்கிரியைகள் நடைபெற்ற அரை மணித்தியாலத்தில் வன்முறைகள் வெடித்தன. 72 மணித்தியாலங்கள் இந்த நிலைமை நீடித்தது. நிலைமைகள் மோசமடைந்திருந்த போது இந்திய அரச தூதுவராக ஜி பார்த்தசாரதி அவர்கள் நேரடியாக கொழும்புக்கு வருகை தந்திருந்ததை அடுத்து நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டது. 400 தொடக்கம் 3000 பேர் வரையில் இந்த வன்முறைகளில் கொல்லப்பட்டதாகவும் 11,000 வீடுகள் வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் அளிக்கப்பட்டதாகவும் மதிப்பிடப்பட்டிருந்தது. 100,000 மேற்பட்டவர்கள் நாடெங்கிலும் இடம்பெயர்ந்திருந்தார்கள். கலவரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அமைதி ஏற்பட்டிருந்த போதிலும் தமிழர்கள் மத்தியில் அச்ச உணர்வு நீங்கவில்லை என்கிறார் அபிவிருத்தி பணியாளராகிய நிரோஷினி அவர்கள்.
அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் வேலைக்கு போகல. எனக்கு ஒரு பெரிய ஒரு பயம் என்னென்னால், என்ன யாரும் அடிச்சு போடுவிடம் என்னென்ன கண்டு நான் என் கண்ணால கண்டது, சும்மா ரோட்ல போறவன ஆக்கள் அடிச்சது. எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் என்றதே இல்லை. எங்களை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவினம் என்றது ஒரு கேள்விக்குறை. கடவுள் தான் ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது தான் அது நிரந்தரமானது. நாங்கள் இருந்தது வந்து ரெண்டட் ஹவுஸ்ல. இப்ப எங்களுக்கு வீடு ரெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருந்தது. நாங்கள் தமிழ் இறந்தபடியா வீடுகள் தராமல் இருந்ததும் இருக்குது. வானபடியா எங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு ஸ்ட்ரகிளா தான் இருந்தது.
ஏண்டார் நிரோஷினி அவர்கள், கருப்பு ஜூலை கலவரம் தான் புலம்பெயர் தமிழர்களை உருவாக்கியது என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும். புத்திஜீவிகளும் வசதி படைத்தவர்களும் வாய்ப்பு கிடைத்தவர்களும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் குடும்பங்களுடன் அடைக்கலம் புகுந்தார்கள். அதேவேளை விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராட்ட அமைப்புகளில் பெருமெண்ணிக்கையான இளைஞர்கள் இணைந்து கொள்வதற்கும் இதுவே தூண்டுகோலாக அமைந்திருந்தது.
பாதிக்கப்பட்ட நிறைய பேர் உடுத்தின உடுப்போடையே வந்திருந்தாங்க. நாங்க வட்டுவாலால வந்த மாதிரி கடவை சிந்தவையிலோ இது முதலாளி மேல இருந்தவையிலோ அரச தொழில் செய்தாக்களும் வந்து உடுத்த உடுப்போட வந்து கப்பல்ல வந்து இறங்கினதான் எங்களுக்கு அந்த போராட்டத்துல ஈடுபடுறதுக்கு முதல் காரணமாக இருந்தது
என்று போராட்ட அமைப்பில் அந்த காலத்தில் இணைந்து கொண்ட முன்னாள் பெண் போராளி ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் தமிழ் மக்கள் சிங்கள அரசுகள் மீது தீவிரமாக நம்பிக்கை இழப்பதற்கும் இலங்கையின் இடதுசாரி கட்சிகள் கூட தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பதற்கும் கருப்பு ஜூலை சம்பவங்களே காரணமாக இருந்தன என்கிறார் சமூகவியல் ஆய்வாளர் செம்மனச்செல்வி திருச்சந்திரன் அவர்கள்.
ஒரு வெறுப்பையும் நம்பிக்கையற்ற தன்மையையும் எங்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு உரிமையும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டையும் தோற்றுவித்தது. அது காலங்காலமாக இன்று வரையும் தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது.
என்றார் செல்வி திருச்சந்திரன் அவர்கள். வெளிக்கடை சிறை கைதிகள் 53 பேர் கொல்லப்பட்டது உட்பட பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்த ஜூலை கலவரத்தை அடுத்து தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த கசப்புணர்வை போக்குவதற்கு ஆட்சியில் இருந்த அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது சட்டத்தரணி கே வி தவராசா போன்றவர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது.
அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் கூட பாதிப்பை ஆறுதல் படுத்துவதாக இருக்கவில்லை. ஏனென்றால் அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு அரசுகளும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் கலவரத்தினால் ஏற்பட்ட மாறாத படுவை மாற்றியதாக இல்லை, அதை இன்னும் கூட்டியதாகத்தான் காணப்பட்டது. கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அபிலாசைகள் என்ன, ஏனென்று கலவரம் வந்தது என்பதற்கான தீர்வை இன்று வரை காணவில்லை. இப்படியான விடயங்களை விட்டுவிட்டு எல்லோரும் இந்த நாட்டின் மனிதர்கள் இந்த அடிப்படை உரிமையுடன் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உருவாகின்றதோ அந்த நிலையிலேதான் இரண்டு பகுதிகளுக்கும் உள்ள மன வேறுபாடுகள் அகற்றப்படும்
என்றார் சட்டத்தரணி தவராசா அவர்கள். தமிழ் மக்களுக்கும் அரசாங்கங்களோடு சிங்கள மக்களுக்கும் இடையிலான சமூக அரசியல் ரீதியான உறவுகள் நலிவடைவதற்கும் இந்த கலவரமே அடிப்படையில் வழிவகுத்திருக்கின்றது என சுட்டிக்காட்டுகின்றார் செம்மனச்செல்வி திருச்சந்திரன் அவர்கள்.
தமிழ் பொதுமக்களையும் எல்டிடியையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கிற ஒரு பார்வை சிங்கள மக்களிடமும் சிங்கள அரசிடமும் தோன்ற தொடங்கியது. அதாவது இந்த 13 இராணுவத்தினர் கொலை உண்டது, தமிழ் மக்கள் சிங்களவர்களை கொலை செய்தார்கள் என்று பார்க்கப்பட்டதை ஒழிய ஒரு இளைஞர் கிளர்ச்சி கூட்டம் தான் இதை செய்தது என்பதை அவர்கள் உணரவில்லை. இதுவும் காலங்காலமாக வளர்ந்து தொடர்ந்து கொண்டே வருகிறது என்று வரைக்கும்.
என்றார் செல்வி திருச்சந்திரன் அவர்கள். கருப்பு ஜூலை கலவரம் முடிந்து 30 வருடங்கள் ஆகிவிட்ட போதிலும் சமூக பொறுப்புடன் கூடிய வாழ்க்கை இன்னும் கட்டியெழுப்பப்படவில்லை. அத்தகைய வாழ்க்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் நிரோஷினி அவர்கள்.
சோசியல் ஃபேப்ரிக்கே அழிஞ்சு போன ஒரு நிலையில தான் அந்த 83 ரயத்து இருந்தது. இவ்வளவு காலம் சென்றும் இன்செக்யூரிட்டி ஹேஸ் நாட் சேஞ்ச் அண்ட் த கம்யூனிட்டி ப்ரொடெக்ஷனும் இன்னும் இல்லை. என்னை பொறுத்தவரையில 83 ரயத்ஸ் நாங்கள் பார்த்தால் அது இன்னும் வேற வேற லெவல்ல இந்த பிரச்சனையில் கண்டினியூ பண்ணுதுன்னு தான் நான் சொல்வேன்
என்றார் சமூக அபிவிருத்தி பணியாளராகிய நிரோஷினி அவர்கள்.
ஜூலை 83 கலவரங்கள் குறித்த பெட்டகத்தை வழங்கியவர் மாணிக்க வாசகம். இதன் அடுத்த 2 பகுதி பெட்டகங்களை நாளையும் நாளை மறுதினமும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.